una gente más o menos.
செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நேயர்களே, இந்த காலை பொழுதனில் வசந்த கால வேளையில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். குடிமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அடுக்கிய கோடி பேரினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கடுக்காக கொண்ட பல கோடி பொருள்களை பெறுவதாக இருந்தாலும் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் தமது ஒழுக்கம் குன்றுவதற்கு காரணமான செயல்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பெறிதல் என்று. தொன்று தொற்று வந்த உயர்குடியில் பிறந்தவர்கள் தாங்கள் வழங்கும் பொருளின் அளவு முன்பு இருந்ததை விட வறுமை காரணமாக குறைந்து காணப்பட்ட போதிலும் தமது பண்பிலிருந்து ஒரு சிறிதும் நீங்க மாட்டார்கள் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடல் தெரியாத தகவல், படம் சிவப்பு மல்லி, பாடல் வெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம். இந்த நாஸ்டாலஜியா மூமெண்ட்ன்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு வந்த பாட்டு இது. ஒரு 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இது, சிவப்பு மல்லின்ற படத்துல. சமீபத்துல திரைக்கு வந்த தலைவன் தலைவி படத்துல இந்த பாடல் ஒரு சின்ன ஸ்டான்ஸ் இடம்பெற்றிருக்கும். அதை கேட்டதுல இருந்து அந்த காலத்துல நான் எப்படி இந்த பாடலை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பனோ அதே போல இப்ப கடந்த ஒரு 2 வாரமா இந்த பாட்டு என் மனசுல ஓடிட்டே இருந்தது. அதனால இந்த பாட்டை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு பார்த்தேன். இந்த பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸும் பி சுஷீலா அம்மாவும். இதுல கே ஜே ஜேசுதாஸ் தன்னுடைய இயல்பான தொனியிலிருந்து கொஞ்சம் மாறி செஸ்ட் வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறைந்த தொனியில இந்த பாடல் முழுதும் அற்புதமா பாடியிருப்பாரு. இதுல பி சுஷீலா அம்மாவை அவங்க செலக்ட் பண்ணதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த பாடலுக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு கொஞ்சி கொஞ்சி இந்த பாடலை அவங்க பாடியிருப்பாங்க. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். இந்த படத்துல 2 பாட்டு தான், ஒரு பாட்டு எரிமலை எப்போ வெடிக்கும்ன்ற மாதிரி பயங்கர புரட்சிகரமான பாட்டு. அந்த படம் முழுதுமே கொஞ்சம் புரட்சிகரமா தான் இருக்கும், ஒரே சண்டையும். இது ஒரு கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட படமும் கூட. அதுல ரொம்ப தென்றலா அப்படியே கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்க மாட்டோமா அப்படின்ற நேரத்துல இந்த பாடல் நுழைக்கப்பட்டிருக்கும். இது படமாக்கப்பட்ட விதமும் கூட அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். காதலை பத்தி அவருக்கு சொல்லணுன்றதே கிடையாது, அவ்வளவு அழகா இந்த பாடலை எழுதியிருப்பாரு. சில பாடல்லாம் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய கோரஸ வச்சு அது என்ன பாடல்னு சொல்லிடுவோம் பாடுற பிடிக்கிறவங்களுக்கு. ஹோயா ஹோயான்னு ஆரம்பிக்கும் போதே ரெண்டு கண்ணும் சந்தனக்கிண்ணோன்றது நம்மள அறியாம நம்ம வாயில வந்துடும். அந்த அளவுக்கு பிரபலமான கோரஸ் இந்த பாடலின் ஆரம்பத்துல வரும். படம் நெடுகிலுமே கிட்டாரோட இசை மட்டும்தான் இருக்கும், மற்றபடிக்கு வேற எந்த தபேலாவோ இல்ல வேற எந்த மியூசிக்குமே இருக்காம கிட்டாரோட இசை மட்டுமே, அதுவும் பேஸ் கிட்டார். அந்த கிட்டாருடைய இசை மட்டுமே இந்த பாடல் முழுதும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இதே டியூனை இந்த சரணத்திலேயோ இல்ல அடுத்த சரணத்திலேயோ வரக்கூடிய இதே டியூனை சங்கர் கணேஷ் தன்னுடைய மற்ற படங்கள்லையும் பயன்படுத்தி இருப்பாரு. உங்களுக்காக அநேகமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது, ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம். கேட்டு பாக்கலாமா?
ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம், தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும். ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம், தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும். பூவை கையில் பூவை பள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில் மனம் வீசுதையிலும். பட்டு மலர் கொஞ்சம் வாடும், மங்கை நீ சூடி கொண்டால் அது கொஞ்சம் ஆறும்.
ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும்,
பூவை கையில் பூவை பள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும்.
தெரியும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்தியாவின் முதல் மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட். அவங்கள பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்த தமிழ் மங்கை ஒருத்தவங்க முதல் முதலாக இதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும், கார்டியாலஜிஸ்ட். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1917 பர்மாவின் ரங்கூன்ல ஒரு நடுத்தர வர்க்க தமிழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தன் வாழ்வாதாரத்திற்காக அங்கு சென்றிருந்த தந்தை அவளுக்கு சிவராமகிருஷ்ண ஐயர் பத்மாவதி என்று பெயர் வைத்தார். பெண்கள் சமையலறி மற்றும் கல்வி அறையமைக்குள் கட்டுப்படுத்திருந்த காலத்தில் அந்த நடுத்தர வர்க்க பெண் ரங்கூன் மருத்துவக் கல்லூரியை MBBS முடித்தார். ஜப்பானியர்கள் பர்மாவை ஆக்கிரமித்த போது அவர்கள் தற்காலிகமாக தங்களின் பாரம்பரிய இல்லமான கோயம்புத்தூருக்கு திரும்பினர். 1949 பத்மாவதி FRCP செய்ய லண்டனுக்கு சென்றார். அந்த காலத்தில் இந்திய பெண் மருத்துவருக்கு இது கற்பனைக்கே அப்பாற்பட்டது. அதன்பின் அவர் அமெரிக்காவின் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற இதய நிபுணர் ஹெலன் டாசி கீழ் பயிற்சி பெற்றார். பின்னர் அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கார்டியாலஜியின் தந்தை என அழைக்கப்படும் பவுல் டட்லி வைட் அவர்களிடம் பயிற்சி பெற்றார். அமெரிக்காவில் ஒரு பிரகாசமான வாழ்க்கை கரியர் காத்திருந்த போதும் அவர் இந்தியாவுக்கு திரும்பி இந்தியர்களுக்கு சேவை செய்வதில் உறுதியாக இருந்தார். 1953 அவர் லேடி ஹார்டிஜன்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து இந்தியாவின் முதல் பெண் இதய நோய் நிபுணரானார். இந்தியாவின் முதல் கட்லப் மற்றும் தனிப்பட்ட இதய மருத்துவமனையை தொடங்கினார். இந்தியாவின் முதல் DM கார்டியாலஜி படிப்பை ஆரம்பித்தார். 1962 ஆல் இந்தியா ஹார்ட் ஃபவுண்டேஷனை ஏழை மக்களுக்கு சேவை செய்வதற்காக நிறுவினார். 1967 மௌலானா ஆசாத் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். அப்போது அவரின் புகழ் நாடு முழுவதும் பரவியிருந்தது. அன்றே இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதினை வழங்கியது. அவர் ஒரே நேரத்தில் மூன்று முக்கிய நிறுவனங்களை நிர்வகித்தார். 78 MAMC இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றார். 81 அவர் தேசிய இதய நிர்வாகத்தை நேஷனல் ஹார்ட் இன்ஸ்டியூட் டெல்லியில் தொடங்கினார். 2007 90 அவர் ஐரோப்பிய இதய மருத்துவ சங்கத்தின் ஃபெலோ ஆனார். 2015 வரை 95 தினமும் 12 மணி நேரம் வாரத்தில் 5 ஏழை மக்களுக்கு நவீன இதய சிகிச்சை அளித்தார். அன்றே அவர் சிகிச்சை பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். 92 இந்திய அரசவருக்கு பத்ம விபூஷன் இந்தியாவின் 2 உயரிய குடிமக்கள் விருதை வழங்கியது. பத்மாவதி மற்றும் அவரது சகோதரி டாக்டர் ஜானகி இவங்க நரம்பியல் டாக்டர். இருவரும் திருமணமாகாமல் தங்களின் முழு வருமானத்தையும் ஜானகி பத்மாவதி அறக்கட்டளைக்காக செலவிட்டனர். இதன் மூலம் ஏழை நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் இதய அறுவை சிகிச்சைக்கான நிதி வழங்கப்பட்டது. தனது வாழ்நாள் முழுவதையும் இதய மருத்துவத்துறையில் ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்த டாக்டர் எஸ்ஐ பத்மாவதி 2020 103 கொரோனாவால் மரணமடைந்தார். அவரின் உறுதியான மன வலிமை, பார்வை, மேதமை மற்றும் தன்னலமற்ற பணிவு எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு முன்னுதாரணம். உலகம் முழுவதும் வாய்ப்புகள் காத்திருந்த போதும் அவர் தன் நாட்டிற்கு திரும்பி மக்களுக்கு சேவை செய்வதை தேர்ந்தெடுத்தார். தமிழகம் மற்றும் இந்தியா தங்கள் மகளான சிவராமகிருஷ்ண ஐயர் பத்மாவதியை பெருமையாக நினைக்க வேண்டும். இவரது நினைவு தினம் சென்ற வாரம் 29 ஆகஸ்ட்.
முத்தமிழ் சங்கத்தின் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி அடுத்த சனிக்கிழமை மாலை 6 அளவில் 3 Kings அமைந்துள்ள ஃபிக்லிங் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற உள்ளது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாக குழுவினுடைய முதல் நிகழ்ச்சியான கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி அடுத்த சனிக்கிழமை மாலை நடைபெற உள்ளது. அறுசுவையான உணவுகள், காதுக்கினிய பாடல்கள் மற்றும் திருமதி அருணா சேகர் அவர்கள் எழுதியுள்ள குழந்தைகள் கதை புத்தகத்தை வெளியீட்டு விழாவும் நடைபெற உள்ளது. அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உறவுகளுடன் தமிழர்களுடன் கலந்து பழக ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது முத்தமிழ் சங்கத்தின் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களை தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், அடுத்த சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் த்ரீ கிங்ஸில் உள்ள ஃபிக்லிங் சென்டரில் முத்தமிழ் சங்கத்தின் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
யார் ராயமன் டேமேஜ் இருக்கா சார்? டைம் என்ன சார்?
பேட் டைம்.
தேங்க்யூ.
என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத பத்தியோ இல்ல என்னை எப்படி திருத்திருவா நாய் மாதிரி அலையுற பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன். கேட்டப்ப தெரியாத மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க வரடா. அதைத்தாண்டா என்னால தாங்கவே முடியல.
அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க.
நானே நம்பிட்டேன். வா எங்கடா சீனு, உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாடா போலாம்.
அண்ணா அண்ணா வீடு போட்டுருக்கே.
உங்க டெக்னிக் தெரியுமடா. வா
நீங்க சகோதரர் கட்டி போட்டிருக்கீங்க. போலீஸ கூப்பிட வேண்டி வந்துரும். மரியாதையா போயிடுங்க.
நாங்களே கூட்டு தாண்ட வந்திருக்கோம்.
இவர் சிரி போலீஸ். நான் சொல்றது சீரியஸான போலீஸ்.
ரகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன்.
எங்கடா வைரம்?
எந்த வைரம்?
வைரம் எங்க?
எதுன்னு தெரியாதனாலதானே அவன் எந்த வைரம்னு கேக்குறான். இங்க ரெண்டு பேரும் என்னன்னா பண்ணுங்க. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க.
யாரா அந்த அமிதாப் மாமா?
இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல.
நீ என்ன பெரிய ரவுடியாடா?
அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா.
எங்கடா வைரம்?
அல்ல வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. என்ன ஏண்டா அடிக்கிற?
இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும்.
இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு.
எங்கடா சிரிக்கிறான்?
இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும்டா.
எங்க வெடிக்குதுன்னு நானும்
காமெடி பக்கம். நீங்க நான் யாரையுமே அப்படி பாத்துக்கிறேன். சிரிக்கும் போது ஒரு விரல சிரிப்பீங்க. அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் எங்கேயுமே பார்த்தா இன்னைக்கு எல்லா மீம்லயும் இது இருக்கு. அது எப்படி ஒரு விரல வச்சு சிரிக்கிறது?
அங்க திட்டமிடல. அங்க வந்து உள்ள வந்தோடனே உள்ள வந்து வில்லன் கோஷ்டி அட்டாக் பண்ணாம இருக்கான். சோ அவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் வந்தோடனே கை கட்டி வாயிற கை அடக்கம் அணிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்து எஸ்கேப் ஆறதானே. அப்படி நான் வச்சதுக்கு அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இவர் என்னை மிரட்டினதுக்கு அப்புறம் அவன் அடி வாங்குறத பாத்துட்டு சிரிக்கணுன்றது வந்து அப்புறம் அடுத்த ஷாட். அது அதனால உள்ள வந்தோடனே அவங்களை பார்த்தோன்னே பயந்துட்டான். நான் வந்தோடனே ரகு நீ அப்புறமா வந்து பாத்துக்கிறேன் எஸ்கேப் ஆக போறதா மூடு. அதுக்கு ஆக்சுவலா வந்து அது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு கேட்டா அது வந்து அந்த சமயத்துல செஞ்சதாயா அது வந்து திட்டமிடல.
பாரதிராஜா பட்டறை முதல் மரியாதை படத்தில் போட்டோகிராஃபராக அறிமுகமாகிறார். 80களில் இயக்குனர் கனவுடன் மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தவர்களில் ஒருவரான இளவரசு அவர்கள். ஆரம்பத்தில் ஸ்டில் ரவி என்கின்ற திரைப்படத்திற்கு புகைப்படம் எடுக்கின்றவர்களுடைய உதவியாளராக தன்னை தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். அங்கிருந்து சினிமா வாய்ப்பு தேட ஆரம்பிக்கிறார். கடைசியாக இயக்குனர் பாரதிராஜாவின் பட்டறைக்கு முகவரி கிடைக்க அவரிடம் ஒளிப்பதிவாளராக இருந்த கண்ணன் அவர்களிடம் உதவியாளராக சேர்கிறார் இளவரசு. அதன்பின் மன்வாசனை படத்தில் முதன் முதலாக இவருடைய பெயர் அந்த டைட்டில் கார்டில் இடம்பெறுகிறது. ஆனால் அடுத்த 2 வருடங்களில் அவருடைய அந்த வாழ்வு முறையே மாறப்போகிறது என்பது அவருக்கு அப்போது தெரிந்திருக்க நேரமில்லை. எந்த சினிமா யூனிட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு பாரதிராஜா பட்டறை கொண்டு அந்த அந்த யூனிட்டில் வேலை செய்பவர்கள் எமர்ஜென்சி நடிகராக ஒரு காட்சியிலாவது படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் கேமராமேனுக்கு உதவியாளராக வந்து சினிமாவில் தலை காட்டினார் இளவரசு. முதல் மரியாதை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியை மாட்டிவிடும் ஒரு புகைப்பட கலைஞராக அந்த கதாபாத்திரத்தில் நடக்கியிருந்தவர் வராத காரணத்தினால் இளவரச அவர்கள் முதல் முதலில் அறிமுகமானார். அடுத்து கடலோர கவிதைகள் சின்னப்பதாஸ் கூட்டாளிகளில் ஒருவராகவும் 87 வருடம் வெளியான வேதம் புதிது படத்தில் பாலுதேவரை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொள்ளும் கேரக்டரா இருந்தது. அதில் நடிக்க இருந்த கதாபாத்திரத்தினுடைய நபர் வரவில்லை. பாரதிராஜா சுற்றிலும் பார்க்க அங்க கேமராவை பார்த்து கொண்டிருந்த இளவரசு நின்றிருந்தார். தம்பி நீயே பண்ணிடுப்பா அப்படின்னு கூப்பிட்டு அந்த கதாபாத்திரத்தை இவருக்கு கொடுக்கின்றார். 2 வசனங்கள் பேசி நடித்தார் இளவரசு. பின்னர் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் பாரதிராஜா. ஆனால் தணிக்கை பிரச்சனை காரணமாக அது மாற்றப்பட்டது. இளவரசுவின் காட்சிகள் மறைந்த சின்ன வடத்தில் ஆரம்பித்தாலும் அவர் தன்னுடைய ஒளிப்பதிவாளர் இலக்கை குறிவைத்து பயணித்துக் கொண்டே இருந்தார். அந்த உதவியாளராக கேமராமேனாக பார்த்து கொண்டிருந்தும் நடிக்கவும் செய்து கொண்டிருந்தார் இளவரசு. பாஞ்சாலங்குறிச்சி, நினைத்தேன் வந்தாய், இனியவளே, மனம் விரும்புதே உன்னை, ஏழையின் சிரிப்பில் என பல படங்களுக்கு இவர் கேமராமேனாக வேலை பார்த்தார். 1999 பல பெரிய படங்கள் ரிலீஸ் ஆயின. அதில் மனம் விரும்புதே உன்னை படத்தின் வெளிவந்தது. அதற்காக சிறந்த ஒளிப்பதிவுக்கான தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றார் இளவரசு அவர்கள். அன்றைக்கு பெரிய பெரிய ஒளிப்பதிவு ஜாம்பவான்கள் மத்தியில் தன்னுடைய இடத்தை ஆழமாக நிரூபித்தார் இளவரசு. ஆனால் அடுத்தடுத்து தொடர்ச்சியான வாய்ப்புகள் அமையாததால் நடிக்க வந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார். ஒளிப்பதிவு செய்த காலங்களிலேயே பசும்பொன், பொற்காலம், வெற்றி கொடிகட்டு, பூவெல்லாம் முன்வாசம், பாண்டவர் பூமி என வரிசையாக படங்களும் நடித்துக் கொண்டிருந்தார். அதனால் 2001 நடித்த தவசிக்கு பின்னால் முழு நடிகராகவே மாறிப்போனார் இளவரசு. படங்களின் வரிசை கட்ட ஆரம்பித்தது. இடையிடையே நகைச்சுவை குணச்சித்திர கேரக்டர்கள் கிடைத்தது. ஆனால் ஒரு நடிப்புக்கு கொடுக்கும் படமா முக்கியத்துவம் கொடுக்கும் படம் அவருக்கு சிக்கவே இல்லை. காத்திருந்தவருக்கு 2006 23 புலிகேசி சினிமா மனுஷன் நகைச்சுவையில் பிச்சு உதறிப்பார். தொடர்ந்து கதாபாத்திரத்தில் அந்த நகைச்சுவை பாத்திரத்தில் திருவிளையாடல் ஆரம்பம், சென்னை 6,28,000, இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம் என்று நடித்து தீர்த்தார். அடுத்தடுத்தாக குணச்சத்திரத்துக்காக ஒரு லேண்ட்மார்க் வேணுமே, இது எனக்கு வராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கலவாணி படத்துல இறங்கி ஒரு கை பார்த்திருப்பார். அதே போலவே இவருடைய கலகலப்பு படத்தில் இவருடைய கெட்டப் சேஞ்ச், அமிதாப் மாமாவாக ஒற்றை விரலை வைத்து உதட்டில் சிரிக்கும் ஒரு காட்சி இன்றும் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. அடுத்து இவருக்கு ஒரு தளமாக அமைத்து கொடுத்தது முத்துக்கு முத்தாக சினிமாவில் பதிய வைத்தார் இளவரசு. பழக்கமான தமிழ் சினிமா அப்பாக்கள் போல் இல்லாமல் இயல்பான கதாபாத்திரத்தை கண்முன் கொண்டு வந்தார் இளவரசு. இந்த அண்டர்பிளே நடிப்பு தான் இன்று வரைக்கும் இளவரசனுடைய லேண்ட்மார்க். வசனம் இல்லாமல் நடிப்புகளை உணர்வில் கடத்தும் அப்பாவாக மாறியிருந்தார். கிளைமாக்ஸில் சாப்பாட்டில் அரளி விதையை அரைத்து சரணியா கொடுப்பார். அந்த சாப்பாட்டின் முதல் உருண்டையை சாப்பிடுவதே ருசியில் தெரிந்து கொள்ளும் இளவரசு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துமா அப்படின்னு கேட்பார். சரண்யா மேல் பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இதுவரை வாழ்க்கையில உன்னை சந்தோஷமா தானமா வச்சிருந்தேன் என கேட்கும் அந்த இடத்தில் நடிப்பனுடைய உச்சத்தை தொட்டிருப்பார் இளவரசு. நையாண்டி அந்த உடல் மொழி, இவருடைய பலமே நையாண்டி கலந்த உடல் மொழியும் அதோடு சேர்ந்து அந்த மதுரை மண்ணுக்கே உரிய ஒரு உச்சரிப்பும் தான். இளவரசனுடைய சொந்த ஊர் மதுரை பக்கம் மேலூர். அப்பாதான் இளவரசனுடைய ரோல் மாடல். அவர் ஊரை விட்டு வந்துவிட்டாலும் இவருடைய ஸ்லாங்கும் அந்த உடல் மொழியும் இன்னும் மாறவே இல்லை. புத்தக வாசிப்பு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளும் என்று நினைக்கின்றார். அதிகமான புத்தக வாசிப்புக்கு இவருடைய உடல் மொழி ஒரு பலமாக இருப்பதாக பல இடங்களில் அவரே சொல்லியிருக்கின்றார். இவரது அப்பா பெயர் மலைச்சாமி. 1967 திமுக மேலூர் வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர். முன்னாள் எம்எல்ஏ மகன் என என்றைக்குமே அவர் வெளியில் சொன்னதே இல்லை.
ஒரு விமர்சன உலகம் நம்மளை பாராட்டுறது, அல்லது நம்ம எங்கேயாவது யாராவது நேரடியாக பார்க்கும்போது நம்மளை பாராட்டுறது அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. சென்னையில் லட்சுமண் சூரியன்னு ஒரு 100 feet ரோடு ஒன்று இருக்கு. அந்த லட்சுமண் சூரிய ரோடில் ஒரு நாள் வந்து நான் காரில் உட்காந்துருக்கேன். ஒரு பொண்ணு அங்கே வந்து டெய்லி பிச்சை எடுக்கும் பார்க்கும். திடீர்னு அந்த வெயிலில் நின்னா ஒரு உடம்பு விட்டமின் டி இல்லைன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை பார்க்கும்போது வெயிலே நின்றுட்டு இருந்தா என்ன ஆகும், அந்த கருப்பு, அந்த ஏன்னா அவங்க வந்து அது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி, பிச்சை எடுக்க வைக்கிறது ஒரு தொழில், அவங்களுக்கு சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்கிறது வந்து பல கட்டுரைகள் மூலமா நிறைய ஊடகங்கள் வெளிப்பட்டு வந்தவங்க ஒரு வாட்டி வந்து என்னை பார்த்த அண்ணா 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 அழுகுறாங்க. என்னடா அந்த பொண்ணு ஏன்டா அழுகுதுன்னு கண்ணாடி இறக்குறேன். என்னம்மா என்னம்மா என்ன அக்கா அங்கண்ணா அக்கா அங்கண்ணா அக்கா அங்கண்ணான்னு காருக்குள்ள யாரையோ தேடுது. எனக்கு புரியல அக்கானா யார சொல்லுது என்ன சொல்லுதுன்னு தெரியாம அப்படி நான் காசு எடுத்து கொடுக்குறேன். எனக்கு காசு வேணும்னு அழுகுது. எனக்கு முதல்ல என்னத்துக்கு இப்படி அழுகு இந்த பொண்ணு என்ன சொல்றது. சிக்னல் வந்துருச்சு. சரி சரி நான் வரமா வரமா சிக்னல் வந்துருச்சுமா சரிண்ணா சரிண்ணா போயிடுச்சு. எனக்கு வண்டி ஓட்டிட்டு போகும்போது இதுக்கு நம்மளை பார்த்தது அழுகணும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடு. அதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன் எனக்கு காசு வாங்கும் போயிரும் ரெகுலரா அந்த இடத்துல அந்த வழியா தான் வீட்டுக்கு போனோம். பாதி போகும்போது எனக்கு என்ன ராத்திரி எதுவும் படங்கள் எந்த படம் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக்காது. முத்துக்கு முத்தாக நேற்று ராத்திரி டிவியில போட்டிருக்கான் அந்த பொண்ணு படம் பாத்துருக்கு. சோ அந்த கதாபாத்திரத்துடைய பாதிப்புலதான் இது இப்படி செஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டேன். இது நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. திரும்ப நான் வந்து அசோகநகர் சீனல் நினைக்கும் போது கரெக்டா வந்துருச்சு. கரெக்டா வந்தா திரும்ப வந்து அக்கா நான் அங்க படம் பாத்தியா அவனு பயங்கர அழுகை. நான் முதல்ல சொல்ற சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் பெரிய கால இடைவெளி இருக்கு. ஆனா அழுகை அக்கா வீட்டுல இருக்காங்க நல்லா இருக்காங்க செத்துராதனா அதாவது அது சொல்ற மொழியே நான் உங்களுக்கு மொழி பெயர்க்கிறேன் அதுக்கு சொல்ல தெரியல அது ஒரு மாதிரி அழுகுது. எனக்கு ஒரு நடிகனா இதுக்கு மேல ஒரு பாராட்டு நான் எங்க போய் சேர்றது. எனக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்து என்ன பண்றது. எனக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான திருப்தி வந்து அந்த 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 கதாபாத்திரம் அந்த பொண்ணை எப்படி பார்த்து அந்த அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதாபாத்திரத்துக்கெல்லாம் அழுகுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அதுக்கப்புறம் என் ஒரிஜினல் ஒய்ஃபோட போனா என்னடா என்னடா யாரா வேற பொம்பளை கொட்டி வராடான்னு பேச அது போயிடும். இது வந்து என் வாழ்க்கையில எனக்கு 1000 பாராட்டு இருக்குது. என்னடா சொதிப்பு இருக்குன்னு நண்பர்கள் சொல்லுவாங்க. எல்லாம் மிக்ஸ்டா இருந்திருக்கு லைஃப்ல. ஆனா இது வந்து எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவம் நடிகர்கள் கிடைச்சிருக்கு தெரியாது. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக உணர்ந்த தருணம்
சமீபத்துல வலைத்தளத்துல வந்த இந்த கவிதை போன்ற உரைநடை. கேலரிகள்ல படங்கள் சேகரிக்கிறத மனது வங்கி கணக்கே பணம் போடுவதற்கு நிகராய் தப்பிதமாய் நினைத்துக் கொள்கிறது. கொள்ளளவினை மீறி நிரம்பி வழிந்து கைபேசியின் செயல்பாட்டினை குறைத்தாலும் கூட அந்த போதை குறைந்த பாடில்லை. வருடக்கணக்காய் மாதம் தேதி வாரியாய் சேர்ந்தவைகள் யாவும் பெரும்பாலும் பாவம் துயில் நிலையில்தான். காத்திருப்பு நேரங்களின் நிரப்பிகளாக எத்தனை முறை கட்டை விரல் தேய தொடுதிரையை நீவி நீவி பார்ப்பது. தேடும் போது தேடுகிற படம் கிடைக்கப் பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். எடை குறைக்கும் ஆர்வத்தில் உடற்பயிற்சி கூடத்தை எடுத்துக்கொண்ட சுயமிகள் தேவையில்லாமல் கண்ணில் படுகையே பருமனாகி போனோமோ என மனது கணக்கும். ஏதோ ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்ட படத்தை பார்க்கையில்தான் இந்த உடையை சமீபமாக உடுத்தவே இல்லையோ என தோன்றும். நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த அப்பாவின் தோளில் சாய்ந்து எடுத்துக்கொண்ட படத்தை பார்க்கையே துக்கம் தொண்டையை அடைக்கும். விற்பதற்கு முந்தைய நொடியை எடுத்த நம் பிள்ளை பிராயத்து சொந்த வீட்டின் படம் கண்ணில் படும் போதெல்லாம் மூக்கு விடைக்க உதடுகள் துடிக்க கண்கள் குளமாகும். மொத்தமாய் கேலரிக்கு போகி கொண்டாட வேண்டுமாய் தோன்றும் போதெல்லாம் எதுக்கும் இருக்கட்டும் என அசரீரியாய் மனது சொல்லும். உச்சி மரக்கிளையில் மூக்கோடு மூக்கு உரசிய காகங்கள், வினோதமாய் கார் மீது படுத்து உறங்கிய பூனைக்குட்டி, நெடுஞ்சாலை பயணத்தில் துணையாய் வந்த அந்தி நேரத்து சூரியன், நம்மை முந்தி சென்ற வாகனத்தில் எழுதியிருந்த விசித்திரமான வாசகம், பழைய ஆல்பங்களிலிருந்து பிரத்யோகமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட படங்கள், உப்பி வந்த பூரி உடையாமல் செய்த குழாய்பொட்டு, தோட்டத்தில் பூத்த முதல் செம்பருத்தி, அழகாய் அடுக்கி வைத்த அலமாரி, மருத்துவ செலவிற்காய் அடகு வைத்த நகைகள், பிள்ளையின் காய்ந்த தொப்புள் கொடி, அம்மாவின் கையெழுத்தில் சாம்பார் மிளகாய்த்தூள் பொருட்களின் பட்டியல், அறுவை சிகிச்சையில் அகற்றிய பித்தப்பையின் கல், இன்னும் எத்தனையோ படங்களை போகுமிடமெல்லாம் நித்தம் தூக்கி அலைகின்றோம். விருப்பமாய் ஏனோ கடந்த கால சிலுவைகளை தூக்கி சுமக்கின்றோம். எத்தனை பேருக்கு இந்த கவிதை உரைநடை பொருந்தும் தெரியல. ஆனா இத படிச்ச உடனே எனக்கு 100% பொருந்துன்ற மாதிரி தோணுச்சதுனாலதான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இந்த வார நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்கள் அள்ளித்தந்த பல கருத்துக்களை சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்த பாடல்களுடன் கேட்டு மகிழ்ந்தோம். அதற்காக நம்முடைய சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தனிமை என்பது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு காலம் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பு, அதை நீ நடந்து முயன்ற செயலை நினைத்து வீணாக்காதே என்கின்றார் கௌதம புத்தர்.
வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே. அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கை உங்களுக்கு உங்களை முன்னுக்கு கொண்டு செல்லும். காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தபடி தன் திட்டமிடலையும் செயல்முறைகளையும் வகுத்துக் கொள்பவரிடம் வாய்ப்புகள் என்றும் மாறாமல் ஒட்டிக்கொள்ளும் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
மரகத வல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம். கோலம் திருக்கோலம். மரகத வல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம்.
இமைகள் அதை மறக்கிறது. மரகத வல்லிக்கு